கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோடு கூட இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து நாங்கள் கடந்து போவோம்.
பின்பு வைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார்.
ஹல்லேலூயா. ஒரு விஷயம், நாங்கள் இந்த வாசித்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த ஓய்வு நாளுக்கு ஐஸ்வோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உங்களுடைய சமூகத்திலே எங்களை நிறுத்தி இருக்கிற உங்களுடைய கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இவ்வளவு நேரமும் பிள்ளைகளாய், சகோதரராய், சகோதரிகளாய், உங்களுடைய சிருஷ்டிகளாய் உங்களை நாங்கள் மகிமைப்படுத்த முயற்சி செய்தோம் ஐயா. கர்த்தாவே, இந்த ஆராதனை உங்களுக்கு பிரியமானதா இருக்க ஆண்டவரே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பலத்தை முழுவதையும் கொடுத்து ஆண்டவரே உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. இதோ இந்த வேளையிலும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு உங்களை மேன்மேலும் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய இந்த அனந்த ஞானத்தை புரிந்து கொள்ள ஆண்டவரே மண்ணாகிய மனுஷனாகிய எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் வேண்டி நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நடக்காத வாசிங்க.
ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார்.
ஹல்லேலூயா. இங்கே கடைசி நாட்களிலே நடக்க போகிறதான காரியங்களை குறித்த தரிசனத்தை யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற போது தேவன் தூதன் மூலமாக சொல்லப்படுகின்ற ஒரு காரியத்தை நாங்கள் இங்கே வாசித்தோம். இதனுடைய மறைபொருள் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த நாட்களிலும் நாங்கள் இதை கவனிக்க வேண்டும். ஒரு அளவு ஒன்று அங்கே நடக்க இருக்கிறது, ஒரு மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட் எந்த இடத்தை குறித்து சொன்னால் தேவனுடைய ஆலயத்தை குறித்ததானது. இங்கே சொல்லப்படுகிற மூன்று காரியங்களில் முதலாவது சொல்லப்படுகிறது, முதலாவது தேவனுடைய ஆலயத்தை அளந்து பார், இரண்டாவது தேவனுடைய அந்த ஆலயத்தில் இருக்கிறதான பலிபீடத்தை அளந்து பார், மூன்றாவது அந்த தேவ ஆலயத்திலே தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களை அளந்து பார். முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட இன்னைக்கு பேசுகிறேன். மூன்று விதமான அளவுகள். கர்த்தராகிய ஆண்டவர் நம்மத்திலே பூமியிலே மனுஷனாக வாழ்ந்த போது சொல்லப்பட்ட மூன்று விதமான அளவுகளை பற்றி இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். தேவ ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வந்து இன்றைக்கு வெளிப்பிரகாரமான ஆலயத்தை குறித்து இந்த இடத்துல பேசவில்லை. இப்ப பேசவில்லைன்னு பேசினாலும் கூட இது எதற்கு மறைபொருளா இருக்குன்னு சொல்லி சொன்னால், உள்ளான நீங்களே அந்த ஆலயம் என்ற அந்த ஆலயத்தினுடைய உள்ளான அளவை பற்றி இங்கே பேசப்படுகிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். வெளியிலே நாங்கள் எல்லாரும் பார்க்கும்போது ஒவ்வொரு தோற்றமாக நாங்கள் இருந்தாலும், உள்ளுக்குள்ளே இருக்கிறதான அந்த காரியங்களை குறித்து கண்ணோக்குகிறவர் தான் தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உள்ளிந்திரியங்களை அறிகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. அப்ப உள்ளான தேவ ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர் அளக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உள்ளான ஆலயம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அந்த உள்ளான ஆலயத்திலே இருக்கிற பலிபீடம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அந்த உள்ளான ஆலயத்திலே இருக்கின்ற அந்த தொழுகை என்கிற அந்த சிந்தனை எப்படி இருக்கிறது, இந்த நாட்களிலே தேவன் அதை அளக்கிறார். நீங்க ஒரு காரியம் விளங்கிக் கொள்ளவன், உங்களை எல்லாருக்கும் வசனம் தெரியும் என்றபடினால நான் உங்களோட பேசுவது எனக்கு இலகுவா இருக்குது. எப்படின்னு சொல்லி சொன்னால், கடைசி நாட்கள் பல உதாரணங்கள் சொல்லப்பட்டாலும் உங்களுக்கு ரெண்டு மூணு உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படின்னு சொன்னால், வந்து வெள்ளாடுகளையும் மற்ற அந்த கருப்பாடுகளையும் பிரிக்க போறார். ஒரு உதாரணம். இன்னொன்று சொல்றார், தானியத்தை பிரிக்க போறார். எப்படி? பதற வேறையா, நல்ல தானியத்தை வேறையா பிரிக்க போறார். சரியா? இப்படியான பிரிப்புகள் இருக்க போகிறது. பிரித்து அதில் தேவன் தம்முடைய பார்வைக்கு நலமா இருக்கிறவைகளைத்தான் தம்மோட சேர்த்து கொள்ள போகிறார். அவர்கள்தான் தேவனோடு சேர்த்து கொள்ளப்படக்கூடிய இஸ்ரவேலர்களாக எண்ணப்படுவார்கள். இதுவரைக்கும் எங்கள் எல்லாருக்கும் கிளியர் தானே? வேதவசனத்தை நாங்கள் இதுவரைக்கும் சரியாத்தான் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை எந்த அளவிலே பிரிக்கிறார் என்பதை இன்னைக்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வழங்குறீங்களா? அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த அளவு என்ன இல்லையா? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற அளவு என்ன? அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஏற்ற மாதிரி மாறுபடும். என்னை மாதிரி உங்களோட வாழ்க்கை இருக்காது, உங்களுடைய மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்காது. என்னிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே அவர் உங்களிடத்தில் சில வேளையில் எதிர்பார்க்காம இருக்கலாம். உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதே அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்காம இருக்கலாம். இல்லைங்களா? அவர் வந்து யாரிடத்துல எவ்வளவு என்னத்தை கேட்கிறாரோ அதைத்தான் கேட்கிறார். அவர் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. அந்த நீதியில நாங்க யாருமே சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா நாங்க இடையில இருந்து வந்த ஒரு பிள்ளை, நாங்க முக்காவசி பேர் கிட்டத்தட்ட இடையில இருந்து வந்த ஜெனரேஷன். இடையில இருந்து கிறிஸ்துவை தெரிஞ்சு கொண்டார்கள். அதனால எங்கள் எல்லாருக்கும் ஒரு மறைமுக கேள்வி ஒன்று இருக்கிறது, எங்களுடைய மூதாதையர்களுக்கு என்ன ஆகும்? கிறிஸ்துவை பற்றி அவங்களுக்கு தெரியாதே, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படவே இல்லையே என்று சொல்லி நீங்க நன்றா ஒன்று விளங்கிக் கொள்ளுங்க. காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கும் சென்று சுவிசேஷம் சொன்ன எங்களுடைய நல்ல தெய்வம் அவர். அல்லேலூயா. கீழ்ப்படியாமல் போன ஆவிகளுக்கும் சுவிசேஷம் சொன்ன நீதியின் தேவன் அவர். அதுல நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அதனால அவருடைய பார்வையில் அநியாயமா எதுவுமே நடக்காது. அதனால இதை குறித்து நான் கவலைப்படுறதை விட்டுட்டு முதல்ல நான் ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, நான் அவரோட மந்தியில சேர்த்துக் கொள்ளப்படுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்பதை நான் யோசிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எது நல்லமாயிருக்கும்? இப்படி நாங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நாங்க யோசிக்கிறது தான் எங்களுக்கு மிக முக்கியமா இருக்கு. ஏனென்றால் சத்ருவானவன் அநேக நேரங்களிலே எங்களுடைய அறிவுகளை மங்க பண்ணி, எங்களுடைய கவனங்களை திசை திருப்பி இல்லையா, வீணான நேரங்களிலே எங்களுடைய பலத்தையும் நேரங்களையும் செலவு செய்ய வைத்து, வீணான சிந்தனைகளிலே எங்களை கொண்டு போய் மாட்டிவிட்டு, ஆண்டவராலே எங்களுக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்டதும் எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதுமான அநேக காரியங்களை நாங்கள் பூமியிலேயும் சுதந்திரித்துக் கொள்ள இல்லாமல், கடைசியில் இந்த வாழ்க்கையை கடந்து போகும்போது கூட சுதந்திரிக்கிறவர்களா இல்லாதபடிக்கு எங்களை ஒரு சைஃபராக மாற்றுறதான் அவனுடைய திட்டமே இல்லைங்களா? ஆனால் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் மறுபடியும் மறுபடியும் எனக்கும் உங்களுக்கு அந்த பலத்தை தரும்படிக்கு, எனக்கும் உங்களுக்கும் விழுந்து போன என்னையும் உங்களையும் தூக்கி நிறுத்துகிறதுக்காக அவர் தம்முடைய வல்லமையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய், தம்முடைய வார்த்தை மூலமாய் இல்லையா, அநேக காரியங்கள் மூலமாய் அவர் விழுந்தவனை எழுப்பி கொண்டே இருக்கிறார். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். திடநற்று போகிறவர்களை திடப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் தேவன் அந்த விஷயத்திலே அவர் பின்வாங்கினதில்லை. அல்லேலூயா. அது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் ஆகட்டும், நாங்க தான் சோர்ந்து போவோம். எங்களுடைய முயற்சிகள்ல ஒரு அளவுக்கு தான் எங்களுக்கு பிரயாசங்கள் இருக்கும். அந்த பிரயாசங்களுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு ஏற்ற நேரத்திலே நடக்காத போது நாங்க என்ன செய்யறோம்? நாங்க எங்களுடைய முயற்சி எல்லாத்தையும் கைவிட்டுட்டு இது பலன் கொடுக்காதுன்ற ஒரு முடிவுக்கு நாங்க வருகிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார், அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஊழியக்காரர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். எல்லாம் சரியில்லைன்னு அவர் தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார் இல்லையா? அவர் ஏ சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாருக்கும் தெரியும், ஆனா இந்த வசனத்தை நாங்க அப்ளை பண்றதில்லை, நாங்க பாவிக்கிறது இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் துன்பங்களும் நாங்க வரும்போது இந்த வசனத்தை நாங்க கையாளுகிறது இல்லை. அந்த வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அந்த வார்த்தையை எங்கள் ஆத்மாவிலே சொல்லி சோர்ந்து போகிற அந்த ஆத்மாவை மறுபடியும் ஜீவனுள்ள ஆத்மாவாக மாற்ற வேண்டும். இதுக்காகத்தான் வேத வாக்கியங்கள், ஜபங்கள், துதிகள், ஆராதனைகள். இது விளையாட்டல்ல. இது ஆண்டவர் எங்களுக்கு தந்து வச்சிருக்கிறார். அவர் தராம எதையும் கேட்கிறவர் அல்ல இல்லைங்களா. அவர் பிரயாணப்பட்டு போகும்போது அந்த ஊழியக்காரன் ஒரு தாளந்தை கொடுத்தபடினாலதான் போய் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஒன்னையுமே கொடுக்காம நான் வர்றதுக்குள்ள நீ ஏதாவது செய்து வைன்னு சொல்ல சரியா, அஞ்சோ பத்தோ ஒன்றோ அவர் ஏதோ ஒன்ன உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். யாரும் இங்க இதுல இருக்கிற யாருமே எனக்கு எதையுமே ஆண்டவர் தரையில்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. கொடுத்தவர் வருவார், உங்களிடத்திலே அதை எதிர்பார்ப்பார். அந்த அத்திமரம் பட்டி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அத்திமரம் நின்ற இடம் அப்படியான இடம். வேத வசனம் வந்து அது அத்திப்பழ காலம் இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லி எழுதேக்கே உங்களோட மூளைக்குள்ள இந்த கேள்வி எல்லாம் எழும்பும் என்று வேதத்துக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியாதா? வில்லங்கத்துக்கு எதுக்கு அதை எழுதி வைக்கணும்? எதுக்கு அதை எழுதுறாரண்டா? நீங்க அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணணும் என்றதுக்காக. அப்படியானால் அத்திப்பழ காலம் இல்லாத நேரத்தில் ஆண்டவர் அதிலே கனியை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இதுல என்ன நியாயம் இருக்கு? இது நியாயமா என்றதை குறித்து நீங்க என்ன செய்திருக்கணும்? ஆராய வேணும். சும்மா பேதுரு வாக்கள் மாதிரி வாயை பிளந்து ஆண்டவரை நீங்கள் சபிச்சவரம் பட்டு போச்சுன்னு சொல்லி வாயை பிளந்துட்டு போறதுக்கு இல்ல, அதுக்கு பின்னணி என்னன்றதை தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டே ஈஸி ஆயிடும். அந்தபடியா நீங்க ஆராயுங்க எல்லாரும், சரியா? ஹோம்வொர்க் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. எதனால அந்த அத்திமரம்? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அது வந்து எருசலேமுக்கு போற வழியில நின்றுது, சரியா? எரிகோவிலேருந்து எருசலேமுக்கு போற வழியில நின்றுது, ஸ்மார்ட்டா நின்றுது, இலைகளோட நின்றுது, நல்ல கிளைகள் எல்லாம் முட்டி நின்றுது. அது காய்க்காத மரம் இல்ல, அது ஏற்கனவே காய்ச்ச மரம் தான் இல்லையா? ஆனா அவர் வந்து தேடும் போது அதுல கனி இருக்கு. அது நினைச்சது எல்லாரும் காய்க்கிற நேரத்தில் நானும் காய்ச்சா போதும், மற்றும்படி கொஞ்சம் நிழல் கொடுத்தா காணும்னு சொல்லி. ஆண்டவர் அநியாயமா எதையுமே உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் உங்கள்ட்ட எதிர்பார்த்தா இருந்தா அதுக்குரிய காரணம் இருக்கு. அநேகர் சாக்கு போக்கு சொல்றாங்க, சேச்சிக்கு வராதுக்கு சாக்கு போக்கு சொல்றாங்க, கூட்டங்களுக்கு வராதுக்கு சாக்கு போக்கு சொல்றாங்க, ஆண்டவருக்குன்னு சொல்லி கொஞ்சம் வைராக்கியப்படாததுக்கு சாக்கு போக்கு சொல்றாங்க இல்லையா? மனுஷரை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்க என்ன சொல்லலாம்? மனுஷனாகிய எனக்கே அதை நிதானிக்க முடியுமா இருந்தால் உங்களை உண்டாக்கினவர் அதை அறியாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ? விளங்கிக் கொள்ளுங்க. மூன்று காரியம் வேகமாக உங்களோட பேச விரும்புகிறேன். முதலாவது மூன்று அளவுகளை குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன். மாற்கு நாலாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க தயவு செய்து. கூட மாற்கு நாலாவது அதிகாரம் 24 வசனம்.
பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும்.
ஹல்லேலூயா. எல்லாம் சரியா தான் செய்யறோம். நாங்க கேட்காம விடுறதே இல்ல, ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம் நாங்க அவர்கிட்ட. இங்க கேட்கறது தாதா இல்ல, அட்டைக்கு குமாரத்தி மாதிரி தாதான்னு கேட்கறத பற்றி சொல்ல இல்ல. இங்க கேட்கறது ரெண்டு காது தந்துக்கிறார். காது என்னதுக்கு தந்துக்கிறார்? கண்ணாடி போடுறதுக்கா? நல்ல தோடு போடுறதுக்கா? அவர் என்ன சொல்றார்? கேட்கறதுக்கு காது உள்ளவன். காது என்னதுக்கா வச்சுக்கிறப்ப? சமநிலைக்கா? பேலன்ஸ் பண்றதுக்கா? அதெல்லாம் இருக்குது. அதுல முக்கியமா படைச்சது கேட்கறதுக்கா இல்லையா? ஆக இதுல வேத வசனம் சொல்லுகிற பாருங்க, எப்படி இயேசு சொல்றாருன்னு கவனிங்க. இதுல நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். இதுல இருக்கிற எல்லாரும் பெண்ணுடைய செய்தியை கேட்கறீங்க, இதுக்கு முதல்ல வந்த செய்திகளையும் கேட்டிருப்பீங்க. ஆனா நீங்க அதை கவனிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்குது. கேட்கிறத நீங்க எல்லாரும் கவனிக்கணும். ஆ பிரதர், நீங்க ஒரு மணித்தையாலும் ஏதோ கத்திட்டு போனீங்க, என்னன்றதான் ஞாபகம் வரல. நீங்க ஒரு பவுடி விட்டீங்க பாருங்க, சூப்பர் பவுடி பிரதர். நான் உங்களுக்கு பவுடி விடுறதுக்காக இங்க வரல, சரியா? உங்களோட மனதில் பதிய வேண்டியது இதுதான் இல்லைங்களா? ஆக அந்த கேட்கறத நீங்க கவனிங்க. இந்த மூன்று காரியம் மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு உங்களுக்கு முடிவில் அது விளங்கும். கேட்கிறதை நீங்க கவனியுங்கள், எந்த அளவினால் அவர் உங்கள்ட்டே அதை விடுறார். உங்களோட கரத்தில், உங்களோட சாய்ஸ் யுவர்ஸ்னு சொல்றார், உங்களோட கரத்தில் விடுறார். நீங்க எந்த அளவினால் அளந்து அதை கேட்கிறீங்களோ தேவனுடைய வசனத்தை, விளங்குவீங்களா? எந்த அளவினால நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை வாஞ்சிட்டு கேட்கிறீங்களோ, ஓகே, அந்த அளவினால உங்களுக்கும் அழைக்கப்படும். நீங்க பேணி கொண்டிருந்தா உங்களுக்கு பேணியில நிரப்புவார், நீங்க வாளி கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாளியில் நிரப்புவார், இல்ல நீங்க சாக்கு கூடை உங்கள்கிட்ட எது இருக்குதோ எதை கொண்டீங்களோ அதை கொண்டு நிரப்புவார். இந்த பஞ்ச காலத்துல எண்ணெய் ஊத்தி வை வாங்க சொல்லி எலிசா போய் சொன்ன போது இவ்வளவுதான் பாத்திரம் ஆண்டனா அவ்வளவு தான் பாத்திரம், பாத்திரம் முடிஞ்சோட எண்ணெயும் நின்றுட்டு இன்னும் கொஞ்சம் கூட பாத்திரம் கொண்டு போயிருந்தா அதையும் நிரப்பி இருக்கக்கூடும். எவ்வளவத்தை கொண்டு போனோமோ அவ்வளவுதான். சரியா, இப்ப நீங்க ஆண்டவர் சொல்றார் இப்படி நீங்க கேட்கறத கவனிங்க, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இப்ப சத்ரு என்ன சொல்றான், கேட்கிற உங்களுக்கு எப்பவுமே கூட தான். அந்த கடைசி வசனத்தை மட்டும் அவன் பிடிச்சு கொள்றான், என்ன சொல்றான், கேட்டீங்கன்னா உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும் என்ற ஒரு மாயையில இப்ப கரகாரஷமா கிறிஸ்தவ உலகம் ஓடிக்கொண்டிருக்குது. சரியா, ஆனா அதுக்கு மேல இருக்கிற வசனம் என்று சொல்லி நீங்க எந்த அளவினால் அடக்கப்படுறீங்களோ அந்த அளவினால்தான் அடக்கப்படும். விளங்குவீங்களா? அப்புறம் எப்படி கூட கொடுக்கறது? ஒரு லிட்டருக்குள்ள எப்படி ரெண்டு லிட்டர் வருது சொல்லுங்க? அப்படின்னா ஒரு லிட்டர் உள்ள ரெண்டு கொண்டிருக்கோம் நீங்க, அப்ப ரெண்டு லிட்டர் கொடுக்கறான் இல்லைங்களா? எந்த அளவினால நீங்க அளக்கிறீர்களோ அந்த அளவினால ஆண்டவர் உங்களுக்கு அளக்கிற, கேட்கிற உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்க மனதில்லாமல் வந்திருக்க ஆக்கிருந்தா இருக்கிறதையும் புடுங்கிட்டு விட்டுறார். புடுங்கி கேட்க விருப்பமா இருக்க, ஐயோ இன்னொரு லிட்டர் கொண்டிருக்கலாமே என்று யாரும் கவலைப்பட்ட அவங்ககிட்ட கொடுக்கிறார். இந்த நீ வச்சுக்கப்பா, விளங்குவீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை தவனமாய் இல்லையா, விளங்குறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை எப்படி விசாரிக்கட்டாம், தவனமா. இது இப்ப நான் சொன்னது, நீங்களா ஒன்று சொல்ல சொல்லுங்க பாப்போம், பைபிள்ல இருக்கிறது. குழந்தையை போல, சரியா, சிறு பிள்ளைகள் எப்படி பாலுக்கு அழுது அழுது, அது அழாம இருந்ததுன்னா சாப்பாடே கிடைக்காது இல்லையா. அந்த குருவிகள் கூட்டுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த தாய் குருவி வந்து அதுகளுக்கு உணவு கொடுக்கறத நீங்க பாத்திருப்பீங்க. சில நேஷனல் ஜியோகிராஃபிக்கா என்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு, அதுல பாக்கலாம் நாங்க. அந்த குருவி மூன்று குருவி ஒன்றா இருந்தா மூன்றுலேயும் மூணும் கத்தும், வா வா வான்னு கத்தும். சரியா, தாய் பறவை ஒரு நாலு புழு தான் குழந்திருக்கும். சரியா, அது ஒன்றின் வாயே அந்த நாளையும் விழுங்குற மாதிரி இருக்கு. அது ஏன் அந்த குருவி அப்படி கத்துந்தா, எவ்வளவுக்கு பெருசா கத்துனோ அப்பதான் தாய்க்கு ஒரு பரதாபம் வந்து, ஐயோ இதுக்கு ரொம்ப பசி போடுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட கொடுக்கும். அதை விழுங்கிட்டும் அது கத்தும், விளங்குதா? ஒண்ணுமே தராத மாதிரி அது நின்று கத்தும். ஏண்டா, அப்பதான் அதுக்கு அதிகம் கிடைக்கும் சொல்லி இல்லையா. ஆக எங்களுடைய தவனம், இதைத்தான் தேவனுடைய ஆலயம் வேதம் விவரிக்குது. அந்த ஸ்பேஸ் ஆஃப் அவருடைய ஆலயம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது, எவ்வளவு எதிர்பார்ப்பு பெரிதா இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்திலே கடமைக்கண்டே போறோமா அல்லது எதிர்பார்ப்புகளோடு போறோமா? தேவனாலே நான் போஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட வரமா, அல்லது கடமையே சரி ஒவ்வொரு நாளும் கூட்டமப்பா, ஒரு ஓய்வே இல்லை மனுஷனுக்கு. போய் சில பேர் சொல்லுவாங்க, நீங்க வரல, எங்களை கூப்பிடல, கூப்பிட்டு தான் வந்திருப்போம் தானே. யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? இந்த சமூகத்தை இழக்கிறதுனால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? வேதம் சொல்லுது, நீங்க அழைக்கிற ஆள் இன்னைக்கு கணவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறதை விட கூட இன்னும் மோசமான நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய, அவங்க தேவனிடத்திலே அழைக்கிற அளவு, அவங்க தேவனிடத்திலே எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு, தேவனை எப்படி கிட்டி சேர்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற உடனே ஜம்ப் பண்ணி எழும்பி நின்றுக்கிறார். தாவீது எழுதுறார், படியில காத்திருக்கிறேன், இன்னும் கதவு திறக்கலப்பா, ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் அப்படின்னு. ஒரு ராஜா ஒரு ஆலய கதவு திறக்கிறதுக்கு முதல்ல வந்து வெயிட்டிங்ல இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒருக்கா அவருடைய ப்ரொஃபஷன் என்ன, அவருடைய அவருக்கு இருக்கிற பொறுப்பு என்ன, அவருக்கு இருக்கிற வேலை என்ன, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஜனங்களை, ஒரு லட்சக்கணக்கான ஜனங்களை ஆளுகிற ஒரு மனுஷன் சொல்றார், வாலிய பாசுபடியில காத்திருப்பதே தெரியும் எனக்கு, ஏதாவது சாய்ஸ் பண்றதுக்கு சான்ஸ் வந்தீங்கடா, எனக்கு அதுதான் வேணும். எனக்கு அதுதான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்கு, அதே ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் எனக்கும் கொடுக்கணும்னு எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்கு. ஆனா எங்களுக்கு அந்த யோசனை இருக்கிறதா, தேவனுடைய வாசற்படியில காத்திருக்க வேண்டும் என்ற அந்த நினைவு இருக்கிறதா, அந்த வாஞ்சை இருக்கிறதா, அந்த ஓட்டம் இருக்கிறதா? அந்த காலையில ஞாயிற்றுக்கிழமை எழும்பியோ அல்லது கூட்டமுள்ள நாட்கள் எழும்பும் போதே இன்றைக்கு நான் தேவ சமூகத்துக்கு போறேன் என்கிற அந்த புத்துணர்வு இருக்கிறதா? அதுதான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் என்று வேற ஏதாவது சொல்றதை நீங்க நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. உங்களை நீங்களே நீங்க ஏமாத்திக் கொள்ளாதீங்க. பாருங்க, ஒரு ஆள் உதாரணம் காட்டுறேன் நானு. லூக்கால 10வது அதிகாரத்தில், லூக்கா 10, உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சாக்கள்தான், வேகமா வாசிங்க சிஸ்டர். 38ல இருந்து வாசிங்க, 42.
பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மாத்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலேயே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மாத்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார்.
ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம் தான். இருந்தாலும் அதை வாசிக்க சொல்லும் போது எதுக்கானு சொன்னா, சில காரியங்களை கொஞ்சம் நீங்க நுணுக்கமா கவனிக்கணும்ன்றதுக்காக. இங்க இயேசுவை அந்த ஊரில் ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம் இவர்கள், சரிங்களா? அந்த நாட்கள்ல அவ்வளவு பெருசா எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்க ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டது யாருன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஆச்சரியம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, மார்த்தால் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படித்தான் வேதம் சொல்லுது. யார் ஏற்றுக்கொண்டதா? மார்த்தாள். ஆனா தேவனுடைய பாதத்தில் இருந்தது யாருன்னு பார்த்தால் மரியாள். மார்த்தாள் என்ன செய்தா? வாங்க இயேசுவே, நம்ம விட்ட வாங்க, உட்காருங்க, கதிரையில உட்காருங்க, நான் போய் என் வேலையை பார்க்கறேன். நீங்க இருங்க, டிவி பார்த்துட்டுங்க, ஒன்னு மண்டா இன்டர்நெட் போட்டு விடுறேன், நீங்க இருந்து இருங்க, நான் போய் என் வேலையை பார்க்கறேன். இன்னைக்கு அநேகம் பேர் அப்படித்தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இயேசுவினுடைய பாதத்திலே இருக்கிறதுக்கு அவர்களுக்கு முடியவில்லை என்றால், பற்பல வேலைகள் அநேக காரியங்களுக்குள்ளே அவர்களுடைய தலையை நுழைத்து கொண்டது மாத்திரமில்ல, தப்பித்தவரு யாராவது ஒரு ஆள் போய் பிரசங்க கேட்க இருந்தா அவங்களையும் கிளப்பி என்னோட அனுப்பி விடுங்க, எனக்கு ஹெல்ப்புங்க அனுப்புங்க, எனக்கு ஒரு ஆள் தேவை. கவலை இல்லையா? என்னை விட்டுட்டு வந்து உங்களோட இருக்கிறாவே, ஒரு வேலையும் செய்யாம. வீட்டு வேலை எங்கேயும் ஓடி போகாது, வீட்டுலதான் இருக்கும். அது நீங்க செய்து முடிக்கும் வரைக்கும் உங்களுக்காகவே வெயிட்டிங். ஆனா இயேசு வெயிட்டிங் இல்லை, இல்லையா? இயேசு எப்பொழுதும் அங்க இருக்கும்னு அவசியம் இல்லை. அதான் அவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, உனக்கு இந்த வேலை முடிஞ்சதுன்னா அந்த வேலை, அந்த வேலை முடிஞ்சதுன்னா இந்த, ஒவ்வொன்றா ஞாபகம் வந்து, ஒரு வேலை முடியக்கே அடுத்த வேலை ஞாபகம் வந்துடும். உறுப்பு துவைச்சேன், அதை காய போட்டேன், இதை செய்தேன், சமைக்கணும், அடுத்த நாள் பிளான்னு அது இதுன்னு சொல்லி. ஆனா இவர் என்ன சொல்றார் பாருங்க, மரியாளுடைய சாய்ஸ் என்னவாம், தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. என்னத்தை வேணுமென்றாலும் உருவிட்டு விட்டுடலாம், ஆனால் மரியாதையிலிருந்து எடுபட முடியாத ஒரு பங்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது. உலகமானாலும் சரி, ராஜ்யங்கள் ஆனாலும் சரி, சத்ருவானாலும் சரி, எடுக்க முடியாத ஒரு நல்ல பங்கு. அதைத்தான் அவள் தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுல ஒண்ணுமில்ல, ஆனால் ஏற்றுக்கொண்டவர்களை நான் பார்த்து கேட்கிறேன், நீங்க அந்த பங்கை தெரிந்து கொண்டீர்களா அவங்களோட வாழ்க்கையில? அது மிக முக்கியம். ஏனென்றால் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நீங்கள் பரலோகத்துக்கு போறதுக்கு உங்களை வழி நடத்த போகிறதே அந்த நல்ல பங்கு தான் அவங்கள. ஹல்லேலூயா. விளங்கிட்டீங்களா? உங்களுடைய வழி என்ன, சரியா? உங்களுடைய யோசனைகள் என்ன, உங்களுடைய கிரியைகள் என்ன, தேவனிடத்திலே நீங்கள் பிரியமாயிருப்பது எப்படி என்றெல்லாம் கற்றுக் கொடுக்க போறது அந்த வேத வசனம் மாத்திரம்தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து நீங்க அவற்றை வாயை கட்டி போட்டுட்டு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பிழைக்கவே மாட்டீங்க நான் சொல்றேன். அல்லது இயேசுவை கூட்டிக்கொண்டு இருந்துட்டு நீங்க உங்களோட காதை சுத்தி கட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் பிழைக்க மாட்டீங்க நான் சொல்றேன். நீங்க எந்த அளவினால அளக்குறீங்களோ, அநேகம் பேர் பிரசன்ஸா இருக்கிறீங்க சபையில, இல்லையாண்டில் அநேக சபையில நிறைஞ்சு வழியுது, ஆனா எல்லா இடமும் கவனிக்கணுமான்னுதான் என்னுடைய கேள்வி. அல்லது அவர்கள் அங்க என்னத்துக்கு போயிருக்கிறார்கள், என்ன முகாந்தரமாய் சபைக்கு போகிறார்கள்? திருமண பேச்சு படலமா, அல்லது வேலை வாய்ப்பு படலமா, அல்லது வேற ஏதாவது உதவியா, என்னன்னு தெரியல. நான் இந்த விஷயத்துல நான் டிரெக்டாவே பேசுவேன், எனக்கு இதை குறித்து எந்தவித பயமும் இல்லை. சரியா? நான் சொல்றேன், ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன், விகிதத்துல நான் கணக்குல பெரிய புலி கிடையாது, இருந்தாலும் சொல்றேன், ஒரு சபை கூடுதல்ல 30% ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரம்தான் எதிர்பார்த்து ஆட்கள் வருகிறார். தேவனுடைய வசனத்தை வாஞ்சிக்கிறது மிச்சம் ரொம்ப குறைவதில்ல. கேட்கறதுக்கு கடினமா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாள் இயேசுவை, ஆனா இயேசுனுடைய பாதத்தில் இருக்க மார்த்தாளுக்கு பிரியம் இல்லை. மேசு வந்தாலும் வராட்டும், எப்படியோ வீட்டு வேலை செய்யத்தான் வேணும். அது அடுத்த நாளும் ஒத்தி வச்சிருக்கலாம், இல்ல பின்னேரம் ஒத்தி வச்சுக்கலாம். அவர் வந்து இருக்கிற ஒரு கொஞ்ச நேரமாவது நான் அதை சேவ் பண்ணிட்டு அவரோட இருந்திருக்கலாம் யோசிக்கலாம். இன்னைக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு வாங்கன்னு சொன்னா எனக்கு அநேகம் பேர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, எங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவு பிரதர், அன்னைக்குதான் உடுப்பு துவைக்கணும் அயன் பண்ணணும். இந்த குளிருக்கு நீங்க போற வெங்காயம் மாதிரி நீங்க சுத்துற உடுப்புல அயன் பண்ணா என்ன அயன் பண்ணல என்ன கேக்குறேன். மேஜரோட்டா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானுங்க நான் அயன் பண்றது, சரியா? வேற ஒரு நாள் அயன் பண்றது இல்ல. ஏன்னா எனக்கு இது முக்கியம், என்னோட அப்பா கிட்ட போய்க்க நான் கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும், சரியா? அந்த நேரம் தான் எல்லா வேலையும் சொல்லுவாங்க. ஏன் 20 மணித்தேரம் வேலை செய்யறாக்களே எனக்கு தெரியாது, எல்லா இடமும் 8 மணித்தேரம் நினைக்கா, மிஞ்சினா 10, அதுக்கு மிஞ்சால 14 மணித்தேரம் இருக்கு உங்களுக்கு. நீங்க என்ன போய் இங்க கல்லுல போய் கும்மி கொண்டு இருக்கிறீங்களா? அதுல போட்டுட்டு பட்டணம் தட்டி விட்டீங்கன்னா அது 1 மணி தேதியில சுத்தி அடிச்சு அரவாசி காஞ்சி போய் வருது. அதையும் மிஞ்சி இன்னும் கொஞ்சம் வசதி இருக்குமா இருந்தா ஒரு த்ரோக்னர்ல தள்ளிட்டு வெளியில எடுத்தா அதுவும் போச்சு. மடிச்சு கபட்டில் வைக்கிறதுக்கு தான் இன்னும் மெஷின் வேற இல்ல. இதுக்காகவே சில பேர் கல்யாணம் கட்டுறீங்க, என்ன செய்யறது? ஆனா சொல்றேன் நானு, அப்ப இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. இருதயத்தினுடைய விசாலம், தேவ ஆலயம் ஒரே ஒரு சிம்ம தான் இருக்குதுங்க, அயன் சிம்ம ஆலயம் இது. இப்படிப்பட்ட ஆக்களுக்கு இருக்கிறது என்னது? அயன் சிம்ம. இங்க பல்கோனும் கிடையாது, ஃபுளோவும் கிடையாது. கதவை திறந்தா உள்ளுக்க, கதவுக்கு வெளியில வந்தா வீட்டுக்கு வெளியில, அவ்வளவு சின்ன ரூம். எவ்வளவு விசாலமா இருக்கு உங்களுடைய இருதயம்? தாவீது சொல்றார், என்னுடைய இருதயத்தை விசாலமாக்கும் ஆண்டவரே, நம்முடைய பிரமாணங்களின் வழியாக ஓடுவேன். வீட்டில் பெரிய வீடாக இருந்தால் பிள்ளைகள் எப்படி ஓடி தெரியுதுன்னு பார்க்குறீங்க இல்லையா? ஆனால் சில பேருக்கு அப்படி இருக்கிறது விருப்பம் இல்லை. அதில் ஒரு 2 or 1.5 meters போடுது, அது ஒரு சின்ன ஒரு கபட்டை கொண்டு போய்யப்பா. கபட் தேவையா இல்லையா எனக்கு தெரியாது. ஆகமிஞ்சினா ஒரு கடைசி ஒரு பூ மரத்தையாவது கொண்டு அதில் வச்சிருவாங்க அந்த இடத்துன்ற பிறகு. நடக்கிறதுக்கே வழியில் இப்படி சைடால திரும்பி இப்படித்தான் போகணும், போறேண்டா. வீட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க, நடமாடுறதுக்கு விடுங்க, வீடு வாழ்றதுக்கு தான். அது வந்து சிறைச்சாலை கிடையாது. அதே மாதிரி அநேக காரியங்களை இதுல போட்டு வைக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக்குங்க. ஃப்ரீயாக்கி ஆண்டவருக்கு கூடுதலான இடத்தை கொடுங்க. தேவாலயம் கொஞ்சம் பெருசாகட்டும். ஹல்லேலூயா! தேவாலயம் கொஞ்சம் பெருசாகட்டும். எப்படி பெருசாக்கலாம்? அவருடைய பாதத்தில் இருங்க. அப்போ அவர் சொல்லுவார், சகைவே நான் வீட்டில் தங்கணும். ஐயோ ஆண்டவரே, இடம் இல்லை ஆண்டவரே. ஏனப்பா இவ்வளவு பணக்காரனா இருக்கிறீ, எதுக்கு உங்களோட வீட்டில் இடம் இல்ல, நிறைய சாமான் இருக்கு ஆண்டவரே, என்ன செய்யலாம்? சரி ஆண்டவர் அப்படின்னா தூக்கி போட்டுருங்க வெளியில. நீர் எந்த வீட்டுக்குள்ள வாரதா இருந்தா வாங்கின எல்லாத்தையும் போட்டு. இப்ப அவருக்கு தெரியுது எது எது அநியாயமா வாங்கினேன்னு. ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்துல சொல்ல இல்ல, நான் வாசல்படியில கதவை திட்டுறேன், சகைன்னு கதவை திறந்தா நான் உள்ள வரேன். இப்ப அவர் கமாண்டிங்காவே சொல்றார், சகைவு என் வீட்டுல தங்கணும் ஐயா, திறப்பா. ஆண்டவரை திறக்க முடியாத அளவுக்கு சாமான்லாம் வாங்கி போட்டு வச்சுக்கிறேன் ஆண்டவரே, கதவை திறக்க முடியாது எனக்கு, எல்லாம் வெளியில போடுது. அநேகர் அப்படித்தான், இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனா இயேசு உள்ள வர முடியாத அளவுக்கு உலகத்தினுடைய லௌகீக கவலைகளும் பிரச்சனைகளும் பயங்களும் தேவையில்லாத விருப்பங்களும் ஆசைகளும் இருதயத்தை நிறைத்து போட்டுக் கொண்டிருக்கிறதுனால தேவன் அதுக்குள்ளே வர முடியாதவராய் என்றைக்கும் வெளியில நின்று தட்டி கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா! கேக்குது? சாவி துவாரத்துக்களால பாக்குற அளவுக்கு தான் இடம் இருக்குது. நிக்கிறது தேவன் என்று தெரிகிறது. எல்லாத்தையும் ரோயமம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள வரைக்கும் அவர் நிப்பாரான்னு தெரியல. தயவு செய்து உங்களுடைய இருதயங்களை விசாலமாக்குங்க. அப்படி நடக்காட்டி என்ன நடக்கும்ன்றது ஒரு ஆளை உங்களுக்கு வேகமாய் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போ சில நடவடிக்கைகள்ல 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்டா இது சீரியஸ், இந்த வருத்தம் பெரிய வருத்தம், இது வந்து ரொம்ப நீங்க ஹாம்லோஸா போட முடியாது, இதனால வினைகள் உண்டு, பெரிய பாதிப்பு உண்டு. அது வாசிங்க வேகமாய். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க.
எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கட்டாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக.
யூதாஸ் அவர் ஒன்றை இழந்து போனாராம், ஒன்றே இல்ல ரெண்டு இழந்து போனார், ஊழியத்தை இழந்து போனார், அந்த அப்போஸ்தல பட்டத்தையும் இழந்து போனார். அந்த பங்கு அவருக்கு இல்லாம இடுபட்டு போய்விட்டது. கூடவே இருந்தார் பாருங்க, ஆண்டவரை பின்னும் ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டார், தன்னை அப்போஸ்தலர்ல ஒருவராக எண்ணப்பட்டார், ஊழியத்திலே பங்கு பெற்றார். அங்கே அவருக்கு ஒரு பொறுப்பு எல்லாம் இருந்தது. ஆனால் இருதயம் அவருக்கு வேற காரியங்களினாலே நிறைந்திருந்ததுனாலே என்ன நடந்ததுன்னு சொல்லிச்சுனால், தேவ ஆலயம் வர வர சுருத்து கொண்டு போய் கடைசியில உலகம் முழுவதுமா கவ பண்ணிட்டு. தவிர என்ன நடந்தது, அவர் போக வேண்டிய இடத்துக்காக, அவர் போக வேண்டிய இடம் பரலோகம் அல்ல, அவர் போக வேண்டிய இடம் வேற என்றதுக்காக இதை அவர் ரெண்டையும் கட்டி கொண்டு தெரியலாது. இதையும் அப்போஸ்தலன்ற பேரோட போகலாது, இதை விட்டுட்டு தான் போகணும். அதனால அந்த வசனம் அழகாக சொல்லுது, அவர் தனக்குரிய இடத்துக்கு போகும்படிக்கு இழந்து போன ஊழியம், இழந்து போன அப்போஸ்தலர் பட்டம், ஒரு அதிகாரம் பாருங்க. அப்போஸ்தலர்ங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு ஆண்டவருடைய ஒரு ஒரு அழைப்பு, அது எல்லாருக்கும் கிடைச்சது கிடையாது. அதை இழந்து போகிறார். எதனால, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் இருதயத்தை சரி செய்யலை, அவரை உள்ள வர விட இல்லை, அவருக்கு அவருக்குரிய அந்த ஸ்பேஸ் விசாலமாக்கவில்லை. முடிவு என்னாச்சுன்னு பாத்தீங்களா, தற்கொலையில போய் முடிஞ்சுது. துர்ச்செயலாய் துரா, அதாவது துரோகி என்று சொல்லி ஒரு உதாரணம் சொல்ல வேண்டிய ஒரு ஆளாய் மாறி போனார் யூதாஸ். எவ்வளவு வேதனைங்க, எவ்வளவு வேதனை. மனுஷகுமாரனை நேரடியாக கண்ட ஒரு ஆள், அவரோடு சேர்ந்து வாழ்ந்த ஒரு ஆள் இல்லையா, அவரோடு சேர்ந்து ஊழியங்களில் பங்கு கொண்ட ஒரு ஆள். யோசிச்சு பாருங்க. எதுக்கு நான் இதை சொல்றேன்னு சொன்னா, எங்களுக்கு இது நடக்காதுன்னு யாரும் சொல்லாதீங்க, அதனால விழித்திருங்க. அதனால நான் சொல்றேன், கேட்கறத நீங்க கவனிங்க. தேவன் உங்களோட பேசுகிற ஒவ்வொரு ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்க. நல்லா கவனிங்க. தேவனுக்குரிய, அதாவது ராயனுக்குரியதை ராயனுக்கும், சரியா, தேவனுக்குரியதை அதையும் ராயனுக்கு கொடுத்துடாதீங்க. தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்க. நீங்க அவருக்கு கொடுக்குற ஸ்பேஸ் நீங்க அவருக்கு தான் கொடுக்கணும். அதுல அவர் கண்டிப்பாக இருக்கிறார், அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அவர் சொல்றார், நான் என்னுடைய மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடேன், புல் ஸ்டாப். இதுல எந்தவித வாக்குவாதமும் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. பாருங்க, இரண்டாவது காரியம், இது முதலாவது அளவு. நீங்கள் தேவனிடத்திலே எந்த அளவினாலே வந்து அளக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய ஆலோசனையும் அபிஷேகமும் வழிநடத்துதலும் உங்களை நிரப்பும், உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும். தேவன் உங்களோடு, நாங்கள் எதனாலே விசேஷித்தவர்கள், அவர் எங்களோடு கூட வருகிறபடினாலே, ஹி வாக்ஸ் வித் யூ, அவர் உங்களோட நடந்து வருகிறார், உங்களுடைய வாழ்க்கையில கூடவே வருகிறார். நீங்கள் அதை உணரும்படிக்கு வெளியரங்கமாக உங்களோட கூட வருகிறார். அதான் மோசேசினார், எதனால அறிவோம் நாங்கள் உங்களுடைய ஜனம்னு சொல்லி, நீர் எங்களோடு வந்தாத்தானே, நீர் எங்கேயோ இருக்க நாங்க மட்டும் கர்த்தருடைய நாமத்தில் போறோம்னு சொன்னா அதுல பிரயோசனம் இல்லை. என்னுடைய வாழ்க்கை தேவன் என்னோடு கூட வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே அவர் அது பாடுகளோ துக்கமோ என்னவோ, தேவன் என்னோட கூட இருக்கும். அதுதான் என்னுடைய ஆறுதல், அதுதான் என்னுடைய தேறுதல், அதுதான் என்னுடைய நம்பிக்கை இல்லைங்களா. அது இருந்தா போதும், நான் எத்தனை பள்ளத்தாக்குகளாலேயும் போய் நான் மேல வந்துருவான் இல்லைங்களா. பள்ளத்தாக்கு வரட்டும், அது பிரச்சனை இல்லை, கூடவே தேவன் இருக்கிறார். பாருங்க, பிள்ளைகளை கூட்டின்னு போது இருட்டில் போகும்போது பாருங்க, பிள்ளைகள் திரும்பி பார்க்கும், அப்பா வராரா அம்மா வராரா. வந்தா இருட்டை பற்றி புள்ள கவலைப்பட்டதா, இங்கேயுமே கிடையாது, சரித்திரமே கிடையாது. மிஞ்சினா கையை பிடிச்சிக்கொள்ளும், ஆக பயமா இருந்தா. ஆனா அப்பா அப்பா வீரனாண்டு புள்ள செக் பண்ணுதா எங்கேயாவது போய், அப்பாவுக்கு பிள்ளையோட பயங்கர பயமா இருக்கு. சில வழியில அப்பாவே சில வழியில புள்ள வார தைரியத்துல அப்பா புதுசுல அடிச்சு கொண்டு போய் கொண்டு இருப்பார். புள்ள நினைக்கும், நம்ம அப்பா அப்பா, என்னுடைய மகன் சொல்லுவான், தாடியெல்லாம் வச்சு பயங்கரமா இருக்கிறார் அப்பா, கிட்ட போயிட்டீங்க கடிச்சு போடுவாரு. அவருக்கு அப்படி ஒரு யோசனை, என்ன பத்தி எனக்கு தான் தெரியும் என்னுடைய வீரம் என்னன்னு சொல்லி. ஆனா அநாதி தேவன் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்னோட இருக்கிறார் என்ற அந்த நினைவே எனக்கு போதும். எல்லாத்தையும் நான் தாண்டி போறதுக்கு என்னால் முடியும். அதான் அவர் சொல்ற, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். இதுவரைக்கும் நான் ஒரு மதிலையும் தாண்டினதே இல்லை, ஆனா உம்மால நான் தாண்டுவேன். சேனைக்கு கிட்ட போனதே இல்லை, நான் யுத்த வீரனும் இல்லை, நான் ஆடு மேய்க்கிறவன். ஆனா உம்மால எனக்கு ஒரு சேனைக்குள்ள போகிற தைரியம் எனக்கு உண்டு. ஹலலூயா. இதெல்லாம் கேட்கறதுக்காக எழுதி வச்ச வசனம் இல்ல, நானும் நீங்களும் என்னுடைய எங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட வசனம். சோ தென் ரெண்டாவது வேகமாய் லூக்கா சுவிசேஷத்திலே 6:38 வாசிங்க. லூக்கா சுவிசேஷகம் 6:38.
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரித்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார்.
ஹலலூயா. பாருங்க, கொடுங்கள் நீங்க சுத்தி சுத்தி கடைசியில காசுக்குலாம் இவன் வாரான்னு நினைக்காதீங்க. கொடுங்கள்ன்றதுல நீங்க பலவித அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளலாம். அப்படினால நீங்க இதையும் பலவித அர்த்தங்களோடய எடுத்துக்கொள்ளுங்கள். கொடுக்கிறதுக்கு நிறைய இருக்கு, சரியா? அந்தபடினால கொடுங்கள். இப்ப வசனத்தை கவனிங்க. இங்கேயும் இப்பவும் அதே பிசாசு என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா, அமுக்கி குலுக்கி அதெல்லாம் சரி இல்லேன்னு இல்ல, ஆனா எப்ப அமுக்கி குலுக்கி அது வருதுன்னு சொல்லிச்சுன்னா, அந்த வசனத்தை திருப்பவும் கவனிச்சிங்கன்னு சொன்னால், அந்த வசனம் என்ன சொல்லுது? கொடுங்கள் அப்பொழுது
உங்களுக்கு கொடுக்கப்படும்.
இப்ப கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இருக்கா? இன்னும் இல்ல, இன்னும் இல்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது அப்படியே வாசிங்க.
கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
கொடுக்கப்படும்.
அமுக்கி குலுக்கி சரித்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும்.
அப்பயே அவங்க அமுக்கி குலுக்கி போட்டாங்க உங்க மடியில. சொல்லுங்க, அவங்க ஒரு பேத்துற வழியப்பா கிறிஸ்தவங்க, ஒன்று கொடுத்தாவன் ரெண்டு கொடுக்குறான்பா. நீங்க அமுக்கி குலுக்கி கொடுத்துருக்கிறீங்க. என்ன, நீங்க எந்த அளவுனால அளந்தீங்களோ அந்த அளவிலான உங்களுக்கு அளக்கப்படும் சொல்லுது தேவன். இப்ப நீங்க என்ன பிள்ளையா அவளையும் கொடுக்கூடாது. தேவன் நீங்க கொடுக்கறதுக்கு மேலா, கொடுக்கறதுக்கு சம்பூர்ணம் உள்ளவர், இருதயம் உள்ளவர் இல்லைன்னு நான் சொல்லல, சரியா? நீங்க கேட்காததையும் கொடுக்கிறவர், நீங்க கேட்கறதுக்கு முதலே தெரிஞ்சு கொடுக்கிறவர், இப்படி எல்லாம் இருக்கிறாரா? ஆனா இந்த வசனத்தை மட்டும்தான் நாங்க பயன்படணும். இதுல என்ன சொல்லப்படுது? நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும். ஏனண்டா மடியில போறதுக்கு காரணம், நீங்க அளந்திருக்கிறீங்க, உங்களுக்கே தெரியாம நீங்க அளந்திருக்கிறீங்க, சரியா? இதுக்கு பேர் தான் பலிபீடம். விளங்குதுங்களா? தேவனுக்கு பலியாக நீங்க எதை செலுத்தினாலும், சரியா, அதை நீங்கள் எப்படி செலுத்துகிறீர்களோ அப்படி உங்களுக்கு செய்யப்படும். விளங்குதுங்களா? தேவனுக்கு நீங்கள் பலியாக எந்த காரியமான இருந்தால், அது உங்களுடைய நேரமாக இருக்கலாம், உங்களுடைய உடமைகளாக இருக்கலாம் இல்லையா, அல்லது தேவனுக்காக நீங்கள் படுகிற கஷ்டங்களாக இருக்கலாம், தேவனுக்காக நீங்கள் சகிக்கிற அவமானங்களாக இருக்கலாம், சிறுமைகளாக இருக்கலாம் இல்லைங்களா, எல்லாவற்றுக்கும் தேவன் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் நீங்கள் ஹல்லேலூயா சொல்லலாம், பரவாயில்ல. விளங்கினவர்கள் சொல்லுங்க, அதை விட குறைவா தான் இருக்குது. விசுவாசிக்கிறத விட விளக்கம் குறைவா இருக்கா? இப்படிதான் ஒருத்தர் சொன்னார், டாக்டர்கிட்ட போய், எனக்கு நித்திர நல்லா வருது ஆனா கனவு தான் சரியா இல்லை, ரொம்ப மோசமா இருக்கு கனவெல்லாம் சொல்லி. அவர் சொன்ன, என்ன கனவு வருது? இல்ல டாக்டர், வித்தியாசம் வித்தியாசமான டிசைன் டிசைனான கழுதைகளோட ஃபுட்பால் விளையாடுற மாதிரி வருது எனக்கு, சரியா? ஒவ்வொரு நாளும் வருது டாக்டர் சொல்லி. என்ன செய்யலாம்? அவர் சொன்னார், அதுக்கெல்லாம் ஒரு மருந்து இருக்கேன்னுட்டு, நீங்க போய் சாப்பிடுங்க, கடைசி வரைக்கும் வராது போறேன். நாளையிலேருந்து சாப்பிடட்டா கேட்டேன். ஏன் இன்றைக்கே சாப்பிடலாமே, இல்லை இன்றைக்கு ஃபைனல் இருக்கு இரவு, சரியா? அப்படினால நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படித்தான் இன்னைக்கு வேத வசனத்தை விளங்கி கொண்டாலும் உடனே செய்ய முடியாத சில இக்கட்டுகளுக்கு இல்ல விசுவாசிகள் இருக்கிறார்கள். நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணட்டா, அதான் விசுவாசிச்சவர்கள் கூட விளங்கினவர்கள் சொல்லுங்கன்னா குறைஞ்சிட்டு கொஞ்சம் பாருங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இது பலிபீடம். பலிபீடத்தினுடைய அளவு எப்படி இருக்கிறது? சாலமோன் ஆலயத்துல பலி செலுத்தும் போது 1000 கடாக்கள் காளைகள் எல்லாத்தையும் போட்டு பலி, அங்க ஆசாரியர்கள் களைச்சு போனாங்களாம், உரிச்சு தோல் உரிச்சு களைச்சு போனாங்க. கடைசியில லேவி ஹெல்ப்புக்கு ஹவுஸ் ஹெல்ப்பையா இறங்கிச்சு வந்து சொன்னாங்க, லேவியை கொண்டா இங்கே நீ கைதட்டினதுக்கான இங்கேவா, இன்னைக்கு நீ உனக்கு வேற வேலை, எப்படி இவ்வளவுத்தையும் பலி செலுத்துறன்னா இன்னைக்கு எங்களுக்கு முடியாதுப்பா, நாங்க மண்ணுக்கு போயிடுவோம் என்று கூடினால அவங்களையும் இழுத்து வச்சு கொண்டு பலி செலுத்த வழிகிட்டாங்க. ஆயிரக்கணக்கான யோசி பாருங்க அந்த அந்த அப்ப எவ்வளவு பெரிய பலிபீடங்கள் தேவனுக்கு, தேவனுக்காக செலுத்துறதுல இருதயத்தை நாங்க சுருக்கிக் கொள்ளக்கூடாது. நேரத்தை என்றாலும் சரி, ஒரு கடைசி நேரத்துல இந்த வேலைக்கு போறதுலயும் சில பேர் பாக்குவீங்க, கடைசி நேரத்துல போவாங்க, ரெண்டு ஒப்ப பார்த்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலாம் தலை தறிக்க ஓடி வருவாங்க. சரியா, சபைக்கு வரும்போது முடிஞ்ச வரைக்கும் வெள்ளனை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்து, சரியா, நாம் வந்து அவருடைய ஆலயத்தில் அவருடைய கிருபைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு 5 நிமிஷமாவது உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. தயவுசெய்து தேவாலயத்துக்கு வரும்போது கொஞ்சம் வெள்ளனை வாங்க, வந்து உங்களுடைய மனதை ஒருமனப்படுத்தி அவருடைய கொஞ்சம் வேதத்தை வாசிச்சு கட்டாயம் கதைக்கணும்னு இல்ல, நீங்க அது முடிஞ்ச அப்புறம் என்ன நடக்கணும்ன்றதை குறித்து கதைக்காதீங்க. வந்த உடனே முதல்ல அந்த ஆராதனையை முடியுங்க, அந்த வந்த நோக்கத்தை கொண்டு நடத்துங்க. இல்லையா, கர்த்தருடையவர்கள் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் ஒட்டு கேட்பாரா, உற்று கேட்பார், அவர் உற்று கேட்பார். நீங்க என்ன கதைக்கிறீங்க என்ன பேசுறீங்கன்றத உற்று கேட்பார். அவருடைய சமூகம் இது, அவருடைய பிளேஸ் இது இல்லையா. அப்ப என்னுடைய பிள்ளைகள் வந்து இதுல வந்து என்ன பற்றி என்ன பேசுறாங்கன்றதுல அவர் உற்று கேட்பார். என்னபடினால அவர் இந்த கிழமை முழுக்க எங்களுக்கு செய்த கிருபையில தியானிச்சு கொண்டே இருந்தாலே அதுவே போதும். முதலாவது பாருங்க, பலிபீடம் மிக முக்கியமானது. வாசிங்க 2 கொரிந்தியர் 8:2.
அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள்.
இப்ப இந்த வயதான 2 காசு போட்டு அதை சொல்லுவேன் நீங்க யாரும் எதிர்பார்த்திருந்தா அதை விட்டுருவோம். ஏனண்டா நான் லோஜிக்கா நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் பேசுறேன். நீங்க யாராவது உங்களுக்கு இருக்கிறதே எல்லாத்தையும் கொண்டு காணிக்கையில போட்டுருவீங்களா, நாலாவது நான் போட்டுறேன்னா இல்லத்தானே. அந்தபடியே நாங்க அதுகளை பிரிக்க பேச வேணாம். சரி, அப்படி நடந்தது, அது ஆண்டவர் எப்படி பார்த்தாருன்றதை வேதவங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுத்தது நல்லது. ஆனா இங்க ஒரு காரியம் இருக்கிறது, மக்கதோனியா நாட்டு சபைகளை குறிச்சு பவுல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். என்ன தெரியுமா என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் முதலாவது, இரண்டாவது கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும், இரண்டாவது, மூன்றாவது தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். நல்லா பாருங்க, பரிபூர்ண சந்தோஷத்தினாலே எல்லாரையும் கூட அதிகமாக கொடுத்தார்கள் சொல்லல, உதாரத்துவமாய் கொடுத்தார்கள், சந்தோஷத்தினாலே உதாரணமாக கொடுக்கும். நீங்க கொடுக்கும்போது முகம் மலர்ந்து இருதயம் மலர்ந்து சந்தோஷமா நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அதுல பிரயோஜனம் இருக்கு. இல்லாட்டி நீங்க கோடி கோடியா நீங்க கொட்டி கொடுத்தாலும் உங்களோட மனம் சந்தோஷப்படையில்லைன்னு சொல்லிச்சுன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வித பிரயோசனமும் இல்லை. நான் சொல்றேன், இதுதான் இந்த பலிபீடம். நீங்க மனம் இல்லாம கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த பலிபீடத்தில் எந்த மிருகத்தை கொண்டு வைக்கிறீங்க தெரியுமா, நொண்டியும் நசல் கொண்டது மாதிரி தான் கொண்டு வைக்கிறீங்க. அவர் கேட்கிறார், நீ இதை உன்னுடைய எஜமானுக்கு கொண்டே கொடு, அவன் பிரியப்படுவானோன்னு பாக்குறேன். எஜமான், நான் ஒரு நொண்டிக்கால் சூப் கொண்டிருக்கிறேன் எஜமான், கார்ல அடிபட்ட ஆடுதானே, வரத்தம் வந்து சாயல தானே என்று சொல்லி கொடுத்து பாருங்க, அவன் எடுக்கிறான்னு பார்ப்போம். பழுதற்றவைகள், முதல் தரமானவைகள் ஆண்டவருக்குன்னு கொடுக்கும்போது, ஆண்டவருக்குன்னு நீங்க எதை பலியுறதா இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும்ன்றதை உங்களோட இருதயத்தில் நினைச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, என்னை ஃபர்ஸ்ட் கிளாக்கா மாற்றுகிறவர் அவர். ஹல்லேலூயா. அவருக்கு தான் நான் கொடுக்குறேன், நான் யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்கல, நன்றி இல்லாத ஒரு அரசியல்வாதிக்கோ காணாத ஒருதனுக்கோ கொடுக்கல. இல்லையா, நான் யாருக்கு கொடுக்குறேன், என்னை முதல் தரமாக்குறவருக்கு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. மண்ணான என்னை தேவ மைந்தனாக மாற்றுகிறவருக்கு நான் கொடுக்குறேன். அங்க போய் கடையில தொன்மையா சொல்றேன், தயவுசெய்து நீங்க குறைக்காதீங்க, கடையில போய் இது மலிவா இருக்க நான் சேச்சுக்கு வாங்கி போறோம் யோசிக்காதீங்க. தயவுசெய்து இருக்கிறதுல பெஸ்ட், இருக்கிறதுல பெஸ்ட். வசனத்தை கேட்கிற எல்லாரும் தேவர்கள். ஆண்டபடினால யாருக்கு பூ போய் வச்சு ஏறப்போகுது, அழைக்கிற உணர்ந்து வச்சு யாருக்கு பூ போய் சேரப்போகுது, தேவர்களுக்கு தான் போய் சேரப்போகுது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரப்போ. மேன்மையான யோசனைகள் எங்களுக்கு வேணும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய பிள்ளை நாங்கள் யாருக்கும் சீல, நாங்க கொடுக்காட்டி என்ன நடக்கும் தெரியுமா, அதை எவனோ ஒருத்தன் வந்து பிடுங்கிட்டு போவான். நான் சொல்றேன், அவனுக்கு உங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது, சரியா? வயிறறிவீங்க நீங்க. உண்மையா சொல்றேன், ஐயோ இதை கொடுத்துருக்க இடத்துல கொடுத்துருக்கலாமேப்பா, புண்ணியமாவது கிடைச்சிருக்கு உங்களுக்கு. வீணாய் விரயத்தை கொண்டு எங்கேயாவது கொட்டாதீங்க, உங்களோட சரீர பலத்தை கொட்டாதீங்க, உங்களோட ஐஸ்வர்யத்தை கொட்டாதீங்க, உங்களோட நேரங்களை கொண்டே கொட்டாதீங்க, சரியா? கொட்டுறதா இருந்தால் தேவனுக்குன்னு கொடுங்க. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல செலவு செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதையுங்க. அதுதான் அவர் சொல்றாரு எப்பவுமே, தேவனுடைய ராஜ்யத்தை முதலிலே தேடுங்கள் இல்லையா. அதுக்கு பிறகு வார வசனத்தை சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நான். தேவனுக்கு என்று முதலாவது செய்யுங்க. நீங்க தெரிஞ்சு கொள்ளாதீங்க, உங்களுடைய விருப்பத்தை கொண்டாதீங்க. அதுக்குள்ள தேவன் எதுல பிரியமா இருக்கிறார்ன்றதை பாருங்க இருக்கா இல்லையா. தேவன் எதன் எந்த பலிகளின் மேல பிரியமா இருக்கிறார், 1000 காளைகளால் அல்லது என்னுடைய குமாரனை கொடுக்கணுமோ? மிக அவர் கேட்கிறார், யாரை கொடுத்தா தேவனுக்கு சந்தோஷமா இருக்கும்? தேவன் பிரியப்படுகிற பலிகள்ல கொடுங்க. ஆண்டவர் சொன்னார், நான் தட்டுகிறேன் உள்ள வண்ணண்டா, நான் போஷிப்பேன், அவனும் என்னோட சேர்ந்து போஷிப்பான்னு சொல்றார். இப்ப அவருக்கு என்ன ஆகாரம் கொடுக்க போறீங்க சொல்லுங்க. இயேசுக்கு என்ன பிடிக்கும், இயேசுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? சோத்திரப்படி என்னது, இது வந்து ரசம் மாதிரி, இது பொதுவானது. அதுல ஒரு விஷயம் எனக்கு கவனிங்க, அவர் சொல்றார், என் பிதாவின் சுத்தத்தின்படி செய்வதே என்னுடைய மெய்யான போஜனமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க பிதாவினுடைய சித்தத்தை செய்யும் போது நீங்க என்ன செய்றீங்க, இயேசுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. விளங்குதுங்களா? பிதாவினுடைய சித்தத்தை நீங்க செய்யும் போது இயேசு திருப்தி ஆகிறார். விளங்குதுங்களா? இதுதான் உண்மை. இயேசுக்கு சாப்பாடு கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னா, நீங்க பிதாவினுடைய சித்தத்தை செய்யுங்க, அதுவே போதும் இல்லைங்களா? பாருங்க, கொடுக்கறதுல வஞ்சனை செய்யக்கூடாது. அப்போஸ்தலர் 5:1-11 வரைக்கும் இருக்கு, ஆனா நீங்க வேகமாய் அப்போஸ்தலர் 5 எடுத்துக்கொள்ளுங்க. தெரிஞ்ச காரியங்கள்லாம் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. கொடூரமான ஒரு காரியம், 5 அப்போஸ்தலர் 3 வசனத்தை வாசிங்க.
பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வங்கித்து வைத்து பரிசுத்த ஆவி நடத்தி பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
பாருங்க, அதுக்கு முதல்ல 2-3 பேர் தங்களோட கிரியத்தை எல்லாம் வித்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க சபையில, சரியா? அதை பார்த்தோன்னு அனனியாவுக்கும் ஒரு யோசனை வந்தது, நாமும் கொஞ்சம் பேரெடுப்போமப்பா, நம்மளை பத்தியும் கொஞ்சம் பேசட்டும், கல்வெட்டுல எங்களையும் எழுதுவாங்கப்பா என்று சொல்லி வைஃபோட கதைச்சு எவ்வளவு கொடுக்கலாம், டீல் பண்ணி வித்தா இவ்வளவு வரும், எவ்வளவு இதுல கொடுக்கலாம். தப்பித்தவரி சபை உடஞ்சிட்டுடா, நாங்க வெளியில போய் செல்பவா, நாங்க தப்பி பிழைக்கிறதுக்கு நமக்கு ஒரு டெபாசிட் வேணும் இல்லையா? அதுவும் சரிதான், ஆல்டஸ் போசோக அதை நாங்க வச்சுக்கொள்வோம் நாங்கன்னு சொல்லி அது ஒரு சைட்ல எடுத்து வச்சுட்டு, ரெண்டு பேரும் இவர் முதல்ல போற, நீங்க முதல்ல போங்கப்பா, ரெண்டு பேரும் போனா சந்தேகப்படுவாங்கன்னு, நீங்க முதல்ல கொண்டே கொடுங்க இவர் போறார். ஏண்டா இந்த மெசேஜ் வந்து அனனியா போய் கொடுத்துட்டா உடனே அங்க இருக்கிற எல்லாருக்கும் பரவிடும். அப்புறம் இவா போகும்போது இவாவை ஸ்பெஷலா கவனிப்பாங்க இல்லையா, சிஸ்டர் வாங்க சிஸ்டர் கூட புருஷன் வந்து எல்லாம் புரியலாம் தந்தாருன்னு சொல்லி அந்த நினைப்போட இவா கொஞ்சம் லேட்டா போறா. பேரு வலி கிளீனா அந்த சிச்சுவேஷனை ஜட்ஜ் பண்றாரு பாருங்க. இதான் பரிசுத்தாவியனுடைய கணிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன சொல்றாரு அவர், சாத்தான் உங்களுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? இருதயத்துல வழிபடத்துல இப்ப யார் குந்தி கொண்டுகிறது? சாத்தான் கொடுப்பா, கத்திரி கொடுப்பா, ஆனா நீ உனக்கு உன்னுடைய வாழ்நாளுக்கு கொஞ்சம் சைட்ல வச்சுக்கொள்ளப்பா, கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்கொள்ளு. உனக்கும் பிள்ளை பஞ்சாதிக்கும் யாரப்பா கொடுப்பாங்க? கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு மிச்சத்தை கொண்டே கொடு. இப்ப பேதுரு சொன்னவரா எல்லாரும் வித்து கொண்டு வந்து வையுங்கன்னு சொன்னவரா? இல்ல, அதெல்லாம் தனித்தனியா அவர்களுடைய முடிவு, கொடுத்தா கொடுக்கறாங்க, கொடுக்கல கொடுக்கல, அவனவன் விசனமாயும் இல்ல கட்டாயமாயும் இல்ல, தன் மனதிலே நிர்ணயித்திருக்கபடியே கொடுக்க கூடாது. ஆனா கேட்ட கேள்விக்கு, இல்ல பேதுரு நான் இவ்வளவுத்துக்கு விக்கல, வித்தது 50,000, 10 நான் வச்சிருக்கிறேன், 40 இந்தாண்டு சொல்லி இருந்தா செத்துருக்க மாட்டான், இவ்வளவுத்துக்கு தான் என்று சொன்னான். பேதுரு சொன்னா, நீ எனக்கு போய் சொல்லலப்பா, சொன்னது யாருக்கு? பரிசுத்த ஆவியானருக்கு. நீ தந்த ரேட்டுக்கு 6 தான் வரும், சரியா? தபாரண்டு விழுந்து செத்துட்ட, சரிப்பா அந்த 6 கொண்டே ஆளை கொண்டே புதையுங்க, சரியா? இப்ப அவா வாரா, அவாட்ட கேக்குறா, அவாக்கும் அதே எண்ணம், அவாக்கும் அதே ஆறடி தான். விளங்குறீங்களா? பலிபீடம் தூய்மையாயிருக்க வேண்டும், பலி செலுத்துற இருதயம் தூய்மையாயிருக்க வேணும், நல்ல சிந்தனையோடு இருக்க வேணும். அதுல குற்றம் குறைவுகள் கள்ளத்தனங்கள் இருக்கக்கூடாது. ஆக்கள் பாக்கினுமேன்றதுக்காக நான் மார்பு தள்ளி கொண்டு வந்து ஏதாவது செய்ய போய் கடைசியில நான் எங்க போவேன்? ஒருதரும் காணாத இடத்துக்குள்ள நான் போயிடுவேன். என்ன கொண்டே நேற்று இருந்தாரே, போன கிழமை கூட வந்தாரே பிரதர்னு சொல்லி, போன கிழமை வந்தார், வந்து காணிக்க கொடுத்தார், அதுக்கு பிறகு அவர் கர்த்தர் எடுத்துக்கொண்டாருன்னு சொல்லுவீங்க நீங்க. ஏண்டா இதை நேரடியா சொல்லிட்டு அது கொஞ்சம் பிரச்சனையா போடும். கர்த்தர் அவர் பிரியப்பட்டு எடுத்துக்கொண்டாருன்னு சொல்லி உண்மையில நடந்தது என்ன? தேவனுக்கு விரோதமான பொய். இதுல இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு வேகமா இன்னொரு காரியமா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வெள்ள முடிக்கணும்ன்றபடினால நான் ட்ரை பண்றேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்யட்டு. அதே ரெண்டு குறைஞ்சி இல்ல, அது என்ன காரியமா இருக்குன்னு இன்னைக்கு நீங்க விளங்கி கொள்ளுங்க. எதனால இதை சொல்றதுக்கு அநேகர் வாக்கு, ரெண்டு குறைஞ்சி 9 எடுத்துக்கொள்ளுங்க, 9:5 அதை வாசிங்க. இவ்வளவு நாள் நீங்க அதை கவனிக்காட்டி இன்னைக்கு கவனிங்க, தெரிஞ்சாக்கள் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கவனிங்க. 2 Corinthians 9:5
ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்படாததா இராமல் உதாரத்துமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது.
இப்ப கொடுக்கிறது என்னவாம்? இன்னும் விளங்க இல்லையா? என்ன நடிக்கிறீங்க எல்லாரும் எனக்கு? கொடுக்கிறது என்னவா? என்ன சாமானம் கொடுக்கிறது? தான தர்மம். அது சரி, நீங்க இந்த வாழைப்பழம் தான் அந்த வாழைப்பழம் என்ன மாதிரி இருக்கு. எனக்கு கொடுக்கிறது வாக்கு தத்தம். ஹலலூயா. உங்களோட விருப்பத்தை கேட்கல ஆண்டவர். அவர் என்ன செய்திருக்கிறார்? அதை உங்களுக்கு வாக்கு தத்தமாக அருளி செய்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் என்னத்தை கொண்டு வரும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சரியா? அப்ப தான தர்மம் எனக்கு அளிக்கப்பட்ட வாக்கு தத்தமா இருந்தா அதை லோபத்தனம், லோபத்தனம்னா விளங்குதா உங்களுக்கு? தமிழ்ல கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்க, கஞ்சத்தனம். அது எதண்டாலும் சரி, நேரமா இருந்தாலும் சரி, எதண்டாலும் சரி. சரியா? அதனால அவர் சொன்னார், ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்க. தேவனுடைய முத்திரை எதில் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாத்தையும் தேவனுக்குரியன்னு சொல்லி கொடுங்க. ராயனுடைய முத்திரையை ராயனிட்ட கொடுத்துருங்க. நீங்க கொடுத்தாலும் கொடுக்காலும் அவன் எடுத்துக்கொள்வான். ஒரு நாளைக்கு அவன் பிடுங்கத்தான் போறான். சரியா? சரி, 3வது காரியம் வேகமா, 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம். 3வது காரியம் Matthew 1:2 வாசிங்க. Matthew 7:7
நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும்.
ஹல்லேலூயா. இங்க 3வது ஒரு அளவு வருது. இந்த அளவு எப்படி இருக்கு? இதுக்கு யாரும் விதிவிலக்கு இல்லை. நாங்க இங்க இருக்கிறாக்கள் ஒருதரும் விதிவிலக்கு இல்லை. அப்படி இருந்தா 6வது நாள் கையை தூக்கலாம், எழும்பி வெளியில போலாம். அதுக்கு இது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களை நாங்கள் குற்றவாளிகள் என்று தீர்த்திருக்கிறோம், தீர்த்து கொண்டிருக்கிறோம், தீர்ப்போம். ஆனா இது தவிர்க்க முடியாத ஒன்று. சரியா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் என்னில எந்த சொல்றேன்னு, அல்டிக்கு போனேன். ஆச்சரியமா பாக்காதீங்க, நானும் மனுஷன்தான். அழுதிக்கு போனேன். அந்த வேட் போங் இருக்கு இல்லையா, ஃபன் ஃபிளஷ், அதை போட்டுட்டு அந்த நேரம் ஒரு டெலிஃபோன் வந்தது. அதை எடுத்து எங்க வச்சிருந்து தெரியல, டெலிஃபோன் கதைச்சிட்டு வந்தேன். கசக்கு கிட்ட வரும்போது தேடினா காணே இல்லை. சரி, எங்க போச்சு? திரும்பி அந்த ட்ரக்கிலேயே திருப்பி ஒரு ரிவர்ஸ்ல போனேன். ஒரு இடம் இல்லை. இப்ப என்னுடைய மனதில் ஒரு ஞாபகம் வந்தது. அதுல ஒரு மனுஷி ஒன்று அந்த மாதிரி ஒரு பொங்க ஒண்டை வச்சு இப்படி எடுத்து இப்படி வச்சு பார்த்து கொண்டுதை கண்டுறான். அப்ப இந்த மனுஷி என் கீழே விழுந்து எடுத்துட்டோ யோசிச்சுக்கொண்டே நான் கசக்கு வந்தேன். எனக்கு முன்னுக்கு அந்த மனுஷன் நிக்குது. சரி, பொறுவார், இப்ப நீ எத்தனை பொங்கு கொடுக்கறன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லி நான் நினைக்கிற மனசுல. சரியா? நான் அந்த மனுஷன் எடுத்ததுங்கானே இல்ல, ஆனா அந்த மனுஷன் கையில வச்சிருந்தேன் கண்ணு. இப்படியே யோசிச்சுக்கொண்டு இப்படியே பொக்கெட்டுக்கு கைய விட்டு இப்படின்னா அதுக்குள்ள ஒன்று தடக்கப்படுது. எடுத்து பார்த்தா என்னுடைய பொங்கு. எனக்கு இருந்த மோசமான ஒரு நிலைமை கூனி குறுகி போன. அந்த மனுஷிட்ட சொல்லவும் முடியல. மனசுல நான் ஆண்டவரிடத்துல எத்தனை நேரம் அதுல மன்னிப்பு கேட்டேன்னு எனக்கு தெரியாது. வெக்கப்பட்டு பெரிய சொத்து பத்தாயிரத்துல அந்த மாம்சம் எப்படி எல்லாம் சிந்திக்க வைக்குது, யாரையெல்லாம் சந்தேகப்பட வைக்குது. அந்த உதாரணத்துக்காக சொல்றேன். எப்படியெல்லாம் ஒரு பிழையான பார்வை திடீர்னு ஒரு சின்ன காரியத்துக்கு எனக்கு உண்டாயிட்டு பாருங்க. அது சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் பாவம் அந்த மனுஷி இல்லையா. அவாக்கு தெரியாது நான் அவா பற்றி நினைச்சேன்னு. கத்திரி சோத்திரம் இந்த மாதிரியான இதெல்லாம் தலையில விழுற மாதிரி இருந்தா நம்ம எல்லாமே எல்லாம் மோசம். நான் என்ன நினைக்கிறேன்றது இப்படி ரவுண்டா ஓடிக்கொண்டிருக்குமா இருந்தா யோசிச்சு பாருங்க என்ன நடக்கிற நிலைமை என்ன சொல்லுங்க பாருங்க. ஆக நாங்க மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்க வேணாம் என்று வேதம் சொல்லுது. தீர்த்தால் அந்த அளவின்படியே எனக்கு அளக்கப்படும். நான் எந்த முகாந்திரத்தின் நிமித்தம் அந்த மனுஷியை நான் குற்றவாளி என்று நான் நினைக்கிறேன். அதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. சில பலகீனமானாக்கள் அல்ல வெளிநாட்டுக்காரர் நல்ல உடுப்பு போட்டு வந்த ஜேமங்காரர் யாரும் சந்தேகப்பட மாட்டீங்க. ஏன்னா அவங்க ஒரு டிடெக்டிவ்ட கேட்டாங்க, கடையில் இருக்கிற டிடெக்டிவ், உங்களோட குண்ணனை பிடிங்கன்னு சொல்லி. யாரெல்லாம் பிடிக்கிறீங்க நீங்க? அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கா, ஒரு அடையாளம் இருக்கா, என்னென்ன மாதிரியான ஆக்கள்லாம் வந்து களவெடுப்பினோம்னு சொல்லி ஒரு அடையாளம் இருக்கா? அவர் என்ன சொன்னா தெரியுமா, நாங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கிறோம், நல்ல டிசைனா வந்த ஆக்களையும் பிடிச்சிருக்கிறோம், 90 வயது கிழவியையும் பிடிச்சிருக்கிறோம், 15 வயசு பிள்ளையையும் பிடிச்சிருக்கிறோம். இதுல யாரும் விதி விலக்கு இல்லை என்று சொல்றார். விளங்குதுங்களா? அப்ப நாங்க மனுஷர் தான், நாங்க தான் என்ன செய்யறோம் தெரியுமா? ஒரு ஆளை பார்த்தோன்னே எங்களோட மனதில் இப்படிப்படுது, ஆஹா எதனால நாங்கள் அப்படி தீர்க்கிறோம்? அவை எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கணும், அதனால அவங்க அப்படி இருக்க மாட்டாங்கன்ற ஒரு முடிவுக்கு வரோம் இல்லையா. எங்களை பகைக்கிற எல்லாரையுமே குற்றப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ரெடி எப்பவுமே. அவங்க தான் முதல்ல எங்களுக்கு சந்தேகத்தில் வருவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவா, களை கொடுத்தவனுக்கு ஒரு பாவம், கொடுத்தவனுக்கு பல பாவம் உண்டு. அவன் யாரையெல்லாம் நினைச்சு சந்தேகப்படுறானோ தெரியாதுன்னு. ஆக இந்த வேத வசனம் பாருங்க, அழகா சொல்லுது, நீ மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே உனக்கு ஒரு நாளைக்கு தீர்க்கப்பட போகுது. அவன் உள்ளான அந்த மனுஷருக்குள்ள அல்லது உள்ளான அந்த மனுஷிக்குள்ள அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க எங்களுடைய பார்வை அவங்க சொல்ல முழிச்சு கொண்டு நிற்கிறாங்க, அவங்க என்னதுக்காக முழிச்சினாங்களோ எங்களுக்கு தெரியாது சரியா. ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம், ஓ இவங்க தான் கள்ளர், இவங்க தான் எடுத்திருப்பாங்க, இவங்க தான் செய்திருப்பாங்க என்று நாங்க யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. வாசிங்க வேகமா இன்னொண்டு. அதே மாதிரி ஒரு வசனம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச லூக்கா 18:9.
அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார்.
அடுத்த வசனம்,
2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று
சரியா காணும். இப்ப வந்து வேதம் எப்படி பாக்கு தெரியுமா இந்த சிச்சுவேஷனை? அதுல 10வது முதலாவது வசனம் தான் வேதம் பாக்குற சிச்சுவேஷன். எனக்கும் உங்களுக்கும் விளங்கணும்ன்றதுக்காகத்தான் அந்த 2வது வசனம். வேதம் பார்க்கறது எப்படி தெரியுமா, 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ண போகிறார்கள். வேதம் தேவன் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார், 2 மனிதர்கள் அங்கே போகிறதான் அவர் பார்க்கிறார். எங்களுக்கு தான் தெரியல யார் என்று கேட்கும் போதுதான் நாங்க அடையாளம் கண்டுகொள்றதுக்காக எங்களுக்கு சொல்லப்படுது என்ன, ஒருதன் ஆயக்காரன், ஒருதன் பரிசேயன். ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் எங்களுக்கு அந்த வசனம் சொல்லுது. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் அவர் மனுஷரா தான் பாக்குறாரு மேலிருந்து. ஹல்லேலூயா. நாங்க தான் வேறு பிரிச்சு பாகுபாடு பண்ணி பாக்குறோம். இப்ப பரிசேயனுக்கு பேர் ராஜாண்டு வச்சுக்கொள்வோம், ராஜாண்டு ஆறாம இருக்கிறீங்களா இல்ல தானே, சரி. ஆயக்காரனுக்கு மோகனன் வச்சுக்கொள்வோம், மோகனன் ஒருத்தரும் இல்ல தானே, சரி. இப்ப ராஜாவும் மோகனும் ஆலயத்துக்கு போயினான். ராஜா நேர துருவா உள்ளுக்கு போயிட்டார். போயிட்டு அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் ஊழல இருக்கிற எல்லாரை பற்றியும் அவர் அங்க பெட்டிஷன் போட்டார் சரியா. பரிகாரர் அவன் அந்த அறைக்க கண்டாக்கள் எல்லாரை பற்றியும் பெட்டிஷன் போட்டு வெளியில நிக்கிற மோகன் இவன் மாதிரியும் இல்லை ஆண்டவர், அதுக்காக அவன் ஸ்தோத்திரிக்கிறேன், ஏன்னா நான் ராஜா என்று சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஆண்டவரை காணும். அவர் எங்கன்னு பார்த்தா மோகனுக்கு பக்கத்தில் அவர் போய் நிக்கிறார். அவர் சொல்றார், நீ ராஜா இல்ல, மோகன் தான் ராஜா, நீதான் மோகன். ஏன்னா முதலே முடிவு பண்ணிட்டார் இவர், நான் ஆலயத்துக்குள்ளே போகிற அளவுக்கு இருக்கிறபடினாலே நான் பரிசுத்தன் என்று நினைச்சிட்டார். விளங்குறீங்களா? அப்ப தொழுது கொள்ளுகிறவர்களை அளந்து பாருன்னு சொல்லும்போது தொழுது கொள்ளுகிறார்கள் என்ன நோக்கத்தோடு இருந்து தொழுது கொண்டிருக்கிறோம் கேள்வி. இப்ப அவர் என்ன நினைக்கிறார், நான் உள்ளுக்குள்ள போயிட்டபடினால நான் நல்லவன், நான் திருவிருந்து எடுக்கிறபடினால நான் நல்லவன், திருவிருந்து எடுக்கிறார்கள் திருவிருந்து எடுக்காதாக்களை நியாயம் தீக்காதீங்க, ஞானஸ்தானம் எடுத்தாக்கள் ஞானஸ்தானம் எடுக்காதாக்களை நியாயம் தீக்காதீங்க இல்லைங்களா, சபைக்கு வந்தாக்கள் வராதாக்களை நியாயம் தீக்காதீங்க இல்லைங்களா. ஹல்லேலூயா. நியாயம் தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆனால் அதனுடைய உண்மையான நிலைமை என்னன்றது எங்களுக்கு தெரியாது. ஹலலூயா. எவ்வளவு நேரம் நாங்கள் அதை முயற்சி பண்ண தெரிஞ்சு கொள்றதுக்கு? அப்படி பார்த்தா எங்களுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? எவ்வளவு கேஸ் ஓப்பனா இருக்கு தெரியுமா? நான் நினைச்ச நினைப்புக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறோமா? ஆனா இந்த வசனம் இன்றைக்கு சொல்லுது இல்லையா, வசனம் வெளிச்சம் தந்து இருதயத்துல பிரகாசிக்குது, பிரகாசிச்சு அந்த ஆலயத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணுது, தேவனுடைய ஆலய வெளிப்பிரகாரங்களை சுத்தம் பண்ணுது, உள் பிரகாரத்தை சுத்தம் பண்ணுது, வழிபடுத்த சுத்தம் பண்ணுது இல்லையா, சுத்தம் பண்ணி தொழுது கொள்ளுகிறவர்களையும் சுத்தம் பண்ணுகிறது, தொழுது கொள்ளுகிறவர்களுடைய அந்த நினைவுகளை சுத்தம் பண்ணுகிறது இல்லைங்களா. சங்கீதக்காரன் சொல்றார் 119வதுல 65வது சங்கீதம் சொல்றார், 65-66 சொல்றார், உம்முடைய வசனத்தினால என்னை நன்றாய் நடத்தினீர், அதனால உத்தம நிதானிப்பையும் விளங்குதுங்களா. உத்தம நிதானிப்பு வேணும், ஜட்ஜ்மெண்ட் உத்தமமாய் இருக்க வேண்டும், அந்த உத்தம நிதானிப்பு எனக்குள்ளே வர வேண்டும். அதுக்கு உம்முடைய வார்த்தை என்னை நன்றாய் நடத்தி இருந்தால் மாத்திரம்தான் எனக்கு அந்த வாழ்க்கையில் அதை நான் கடைபிடிக்க முடியும். அந்த வார்த்தை என்னிடத்தில் இல்லாதிருந்தால் எனக்கு என்னுடைய குறைகளை கண்டுகொள்ள என்னால முடியாது. அப்ப தேவன் அளந்து பார்க்கும்போது என்ன நடக்கிறது? ஆலயம் எப்படி இருக்கிறது, பலிபீடம் எப்படி இருக்கிறது, அதுல தொழுது கொள்ளுகிற என்னுடைய உங்களுடைய யோசனைகள் எவ்வாறு இருக்கிறது, தேவன் எனக்கு அருகாமையில் இருந்து என்மேல் பிரியமாயிருக்கிறாரா இல்லையா, நான் வாய் திறக்காவிட்டாலும் அவர் என்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறாரே. வேதம் சொல்கிறது அவருக்கு எல்லாரை பற்றியும் தெரிஞ்சபடினால ஒருத்தரும் அவருக்கு ஒருத்தரை பற்றியும் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தம் போய் ஆயக்காரனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆயக்காரன் தவறு விட்டுருக்கலாம் இல்லையென்று இல்லை, ஆனா ஆயக்காரன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறது இங்கே பரிசுத்தனுக்கு தெரியாது. இதுதான் பாயிண்ட், விளங்குறீங்களா? ஆயக்காரன் வெளியிலேருந்து மாரில் அடிச்சு கொண்டிருக்கிறதை இவன் குற்றமா பார்க்கிறான், ஆனா அவன் தன்னுடைய குற்றத்தை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிற, மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்று நீதிமானாக்கப்பட்டு அவன் திரும்பி வீட்டுக்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவன் என்னையும் உங்களையும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு அழைப்பித்து தலையிலிருந்து கால் வரைக்கும் ஓடுகிற எங்களுடைய தேவையில்லாத காரியங்களை எல்லாம் வெளியில போட்டு இல்லைங்களா, என்னையும் உங்களையும் அவர் சுத்தம் பண்ணுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்ட உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள். நீங்க இங்க வார வாரம் கேட்கிற அல்ல வீட்டு கூட்டங்களை கேட்கிற வார்த்தைகளினாலே நீங்க என்ன செய்யப்படுறீங்க, மேன்மேலும் பரிசுத்தராக்கப்படுறீங்க, பரிசுத்தரா அழைக்கப்படுறீங்க. ஒவ்வொரு முறையும் எங்களுடைய துர்க்குணங்கள்ல கொஞ்சம் எங்களுக்கு வெளியில வருது, நாங்க அதுல இருந்து எங்களை விலக்கி காத்துக் கொள்கிறோம், அல்லது அதுக்கு விரோதமாய் நாங்கள் தேவனுடைய பலத்திலே போராடுறதுக்கு தயாராயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் எழுந்திருப்போமா, தேவனுடைய சமூகத்திலே இந்த வார்த்தைகளை விளங்கி கொண்டவர்களாய், இந்த வார்த்தைகளை இருதயத்திலே ஏற்றுக்கொண்டவர்களாய், இந்த வார்த்தையை தந்து தேவனுக்கு நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு முன்பாக சகலதும் வெளியரங்கமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் அறிந்தவர்களாய் தேவனுக்கு முன்பாக ஒரு விஷயம் நாங்கள் எழுந்து நிற்போம். நாங்களே தேவனுடைய ஆலயம் என்பதிலே எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் அந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய விசாலம் எப்படி இருக்கிறது, அந்த தேவனுடைய ஆலய விசாலத்தில் இருக்கிற அந்த பலிபீடம் எப்படி இருக்கிறது, அந்த பலிபீடத்தோடு கூட இருக்கிற அந்த தேவ ஆலயத்திலே தொழுது கொள்ளுகிற என்னுடைய இருதய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு ஏற்றவைகளை நாங்கள் சிந்திக்கிறோமா, தேவனுக்கு பிரியமானவைகளை நாங்கள் சிந்திக்கிறோமா, தேவன் விரும்புகிற பிரகாரம் நாங்கள் நடந்து கொள்ள முயற்சிக்கிறோமா, தேவனுடைய பலத்தை அதுக்காக நாடுகிறோமா, எந்த அளவை நாங்கள் பாவிக்கிறோம், தேவன் அந்த அளவினாலே எங்களுக்கு அளக்க போகிறார். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வரும், வரையாறுகளையும் வெள்ளாடுகளையும் வேறு பிரிக்கிற ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், கோதுமை மணிகளை தூற்றி பதரை அக்கினியினாலே சுட்டரித்து களஞ்சியத்திலே நல்ல கோதுமை மணிகளாகிய பிள்ளைகளை சேர்க்கிற ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நேரத்திலே அவருடைய களஞ்சியத்திலே சேர்க்கப்படக்கூடிய ஒரு நல்ல கோதுமை மணியாய் அவருக்கு பக்கத்திலே நிற்கிற ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்னுடைய சுதந்திரத்திலே பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிற அந்த கூட்டமாய் நானும் நீங்களும் நிற்கப்படும்படிக்கு நாங்கள் எந்த அளவினாலே அழைக்கிறோம் என்பதை பிரியமானவர்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். வேத வசனத்தை எங்களுடைய வெளிச்சமாக கொண்டு நாங்கள் அதனூடாக எங்களுடைய வாழ்க்கையை அலசி ஆராய வேண்டும். தேவன் அதன் மேலே பிரியமாயிருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாயிருக்கிறார். மனஸ்தாபப்படுகிற இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாயிருக்கிறார். உங்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். அவர் தாமே நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு பாடுகளை சுமந்தார் என்று வேதம் சொல்கிறார். என்னுடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டது உண்மை, என்னுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டது உண்மை, என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டது உண்மை, எனக்கு விரோதமாயிருந்த சாப மோசங்களை அவர் ஏற்றுக்கொண்டது உண்மை. அந்த ஜீவன் என்னை ஜீவனுள்ள சாட்சியாக இந்த சபையிலே வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே வைத்திருக்கிறார். ஏனென்று சொல்லி சொன்னால், இன்னும் நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்தருக்கு ஏற்ற பரிசுத்தராக வேண்டும், தேவனுடைய ஆலயம் இன்னும் விசாலமாக வேண்டும், அதிலே அந்த பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும், நல்ல பிரியத்தோடு கூடிய உதாரத்துவமான பலிகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! தேவன் பிரியப்படுகிற பலிகள் அவைகள் தான். ஹல்லேலூயா! தேவனுக்கு போஜனம் கொடுக்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்கு போஜனம் கொடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, கேட்ட இந்த உங்களுடைய உபதேசத்துக்காய் நன்றி என்று சொல்லுகிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த கேட்ட வசனங்கள் 1, 30, 60, 100 என்னுடைய வாழ்க்கையிலே பெருகி பலன் கொடுத்து, கர்த்தாவே நீங்கள் நினைத்த காரியத்தை இது செய்து முடித்து உங்களிடத்திலே மறுபடியும் திரும்பும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய கரம் இதை செய்ததென்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. எங்களை நல்வழியிலே நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவராகிய எங்கள் தேவனே, கர்த்தாவே எங்களுடைய வழிகள் எல்லாம் உமக்கு மறைவா இருக்கவில்லை ஐயா. எங்களுடைய யோசனைகள் ஒன்றும் உமக்கு மறைவானதா இருக்கவில்லை ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் பார்க்கிற தேவன் கர்த்தாவே. அதனாலே உமக்கு நாங்கள் தாழ் பணிகிறோம் ஐயா. உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பேசும்போது நாங்கள் கவனிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, எங்கள் இருதயத்தை விசாலமாக்கும் ஐயா. உம்முடைய கற்பனையின் வழிகளிலே நாங்கள் ஓட எங்களுடைய இருதயங்களை விசாலமாக்குங்க சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணி நிற்கிறேன் என் நல்ல பாப்பனே. ஆமென், ஆமென்.